சாண்டில்யன் அவர்களின் யவனராணி. 91 அத்தியாயம். கண்கள் கதை சொல்லும். கடல் அலைகளால் உந்தப்பட்டு பூம்புகாரின் கருமணல் மண்டிய கடற்கரையை நோக்கி கனவேகத்தில் சென்று கொண்டிருந்த படகில் கைகளும் கால்களும் கட்டப்பட்டு கிடந்த காரியை அள்ளி வேவு பார்க்கும் தொழிலுக்கு டைபீரியஸ் எத்தகைய தண்டனையை அளிப்பான் என்பதை உணர்ந்திருந்தாலும் அதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் தான் மறைந்துவிட்டால் கரிகாலன் எத்தனை வேதனைப்படுவார் என்பதை மட்டும் நினைத்து மனம் புழுங்கினாள். கரிகாலன் பெரும் படைகளை திரட்டி மாற்றாரோடு ஒரு நாள் போரிடுவான், வெற்றி கொள்வான், வெற்றி வாகையோடு தனக்கு மனமாலை சூட்ட வருவான் என்றெல்லாம் தான் கனவு கண்டு மகிழ்ச்சியூற்ற நேரங்களை எண்ணி பார்த்தாள் லீ. அவன் வெற்றி வாகை சூடினாலும் இனி தன் கண்களால் அந்த காட்சிகளை காண முடியாதே என்ற தீராத இயக்கமும் கொண்டு அந்த இயக்கத்தின் விளைவாக நீண்ட பெருமூச்சு ஒன்றையும் விட்டாள். அந்த பெருமூச்சை அருகே உட்கார்ந்திருந்த யவனர் மரக்கள தலைவனும் கவனித்தான். ஆகையால் மீண்டும் அவன் கழுக்கென்று நகைத்து,
வீராங்கனைகள் அபாய செயல்களில் இறங்கும் போது செயல்களின் பயனையும் முன்கூட்டி யோசிக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டினான்.
படகின் பக்கங்களில் அலைகள் மோதியதால் படகுகள் பெரும் தூரல்கள் போல் வாரி வீசி சுள்ளென்று முகத்திலும் கைகளிலும் விழுந்த உப்பு நீர் துளிகள் தலைக்காய துணியில் பட்டதால் உண்டான எரிச்சலை விட அதிக எரிச்சலை கிளப்பிவிட்ட தலைவன் சிரிப்பும் பேச்சும் அல்லியின் மனத்துக்கு மீண்டும் உறுதியை அளிக்கவே அவள் அலட்சியமாக பதில் சொன்னாள். செயல்களின் பயனை நினைக்காமல் யாரும் செயல் புரிவதில்லை, விளைவை நினைத்து வீர பெண்மணிகள் அஞ்சுவதும் இல்லை என்று அவள் துணிவை கண்டு மரக்கல தலைவன் உண்மையில் ஆச்சரியத்தின் எல்லையை அடைந்தான். ஆனாலும் அதை சிறிதும் வெளிக்காட்டாமலே கேட்டான்.
அப்படி அஞ்சாதிருப்பதற்கு அடையாளம் சோக பெருமூச்சை வெளியிடுவதுதானா என்று
இதை கேட்ட அல்லியின் வியப்பு பன்மடங்கு அதிகமாயிற்று. பெருமூச்சிலிருந்தே உள்ள உணர்ச்சிகளை அறியக்கூடிய அளவுக்கு மனோதத்துவத்தை அறியும் சக்தியை உடைய அந்த மனிதன் சாமானியமானவனாக இருக்க முடியாது என்ற எண்ணத்தாலும் அவன் யார் என்பதை அறிய ஏற்பட்ட ஆசையாலும் மேலும் பேச்சு கொடுத்த அள்ளி, பெருமூச்சிலிருந்தே உள்ளத்தில் ஓடும் எண்ணங்களை அறிந்து விடுவீர்கள் போலிருக்கிறது என்று கேட்டாள். குரலில் சற்று இகழ்ச்சியை காட்டி,
அந்த சக்தியை ஆண்டவன் அளித்திருக்கிறான் என்றான் தலைவன் சர்வசகஜமாக.
அதுவும் ஏன் பெண்கள் பெருமூச்சறிகின்றார்கள் என்பதையும் உங்களால் உணர முடியும், அப்படித்தானே என்றாள்.
முடியும்.
பெண்களிடம் தங்களுக்கு நிரம்ப பரிச்சயமோ?
ஓரளவு பரிச்சயம் உண்டு.
இதை கேட்டு சற்று இறைந்து நகைத்த நாங்கூர்வேள் மகள், அதிலாவது அளவு வைத்திருக்கிறீர்களே என்று கேலியாக பேசவும் செய்தாள். மற்றவர்களிடம் சிக்கி சுவாதீனமிழந்த நிலையிலும் நகைக்கவும் ஏளனமாகவும் பேசக்கூடிய அந்த பெண்ணின் மனத்திறத்தை கண்டு ஆச்சரியப்பட்ட தலைவன் ஏதும் அறியாதவன் போல பதில் சொன்னான்.
ஏதிலும் அளவுடன் இருக்க வேண்டும் என்பது ஆன்றோர் வாக்கு
என்று. எந்த ஆன்றோர் வாக்கு? தமிழர் ஆன்றோர் வாக்கா அல்லது உங்கள் எசமானர்களுடைய ஆன்றோர் வாக்கா என்று அள்ளி விஷமமாக வினவினாள். தலைவன் ஒரு வினாடி யோசித்துவிட்டு,
எங்கள் எசமானர்களா? ஓஹோ, யவனர்களிடம் நான் பணி செய்வதை குறிப்பிடுகிறாயா? ஆன்றோர் வாக்கு எந்த நாட்டிலும் ஒரே விதமாகத்தான் இருக்கிறது. அளவோடும் நிதானத்தோடும் எதிலும் ஈடுபட வேண்டும் என்பதில் தமிழர்களும் சரி யவனர்களும் சரி ஒரே மாதிரியாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள்
என்றான். அள்ளி மேற்கொண்டு சிறிது நேரம் எதுவும் பேசாமல் சுற்றிலும் எழுந்து மோதிக்கொண்டிருந்த அலைகளின் இறைச்சலை கேட்டுக் கொண்டிருந்தாள். மரக்கல தலைவன் அவள் திடீரென்று மௌனம் அடைந்து விட்டதை கவனித்ததும் தானே பேச்சு கொடுத்து,
ஏன் பேச்சு நின்று விட்டது பெண்ணே? இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் இப்பொழுது கேட்டுவிடு. நீ டைபீரியஸின் கைகளில் சிக்கிய பிறகு உன்னை நான் பார்க்க முடியாது என்றான்.
பேச்சுக்கு அவகாசம் இல்லை என்றாள் அள்ளி திடமான குரலில்.
ஏன் அவகாசம் இல்லை?
அநேகமாக கரைக்கு வந்து விட்டோம்.
எப்படி தெரிகிறது உனக்கு? உன் கண்கள் தான் கட்டப்பட்டிருக்கின்றனவே.
கண்கள் கட்டப்பட்டிருக்கின்றன, ஆனால் உணர்ச்சிகள் கட்டப்படவில்லை, காதும் அடைக்கப்படவில்லை.
கரையை படகு அடைவதை காது காட்டுமா?
காது காட்டாது, கேட்கும் அல்லவா?
கேட்கும்.
அலைகளின் சத்தத்தில் இருந்து ஊகிக்கின்றேன் தலைவரே. கரை கருகே புரளும் அலைகள் தரையில் மோதும் சப்தம் காதில் விழுகிறது.
கடல் அலைகளை இத்தனை தூரம் அளவிட முடியுமா? உன்னால் நீ கெட்டிக்காரிதான்.
இதற்கு பதில் அள்ளி நகைத்தாள். பெண்களின் எண்ண அலைகளை எடை போடும் உங்கள் கெட்டிக்காரத்தனத்துக்கு முன்பாக என் கெட்டிக்காரத்தனம் உறைபோட காணுமா? அவள் பதிலை கேட்டதும் தலைவர் நகைத்தான். அந்த நகைப்பில் அவனது பழைய குரலின் கடுமை அதிகம் இல்லாததைக் கண்ட அள்ளி அதற்கு காரணம் என்ன என்பதை ஆராய முயன்று மேலும் இரண்டொரு கேள்விகளை வீசினாள். ஆனாலும் மரக்கல தலைவன் பதில் ஏதும் சொல்ல மறுத்தான். அவள் கேள்விகள் முடிவதற்கும் படையின் மூக்கு சர் என்று மணலில் உராய்வதற்கும் யவன மாலுமிகள் நால்வரும் துடுப்புகளை தளர்த்தி நீரில் குதித்து படையின் முன்புற கயிறுகளை பிடித்து படகை இழுத்து கரை சேர்ப்பதற்கும் நேரம் சரியாக இருந்ததால் மரக்கல தலைவன்,
பெண்ணே, மேற்கொண்டு பேச வேண்டியதை அவகாசம் இருக்கும் பட்சத்தில் பிறகு பேசிக் கொள்ளலாம்
என்று கண்டிப்புடனும் அறிவித்துவிட்டு ஒரு குழந்தையை தூக்குவது போல அவளை படகில் இருந்து தூக்கி கரை மணலில் நிறுத்தினான். பிறகு கூட வந்த வீரர்களை விழித்து,
நீங்கள் படகை சங்கமத்துறைக்கு செலுத்திச் சென்று அங்குள்ள தலைகளில் பிணித்துவிட்டு ஊருக்கு செல்லுங்கள். இந்த வேவுக்காரி அகப்பட்டது யாருக்கும் தெரிய வேண்டாம். மிகவும் ரகசியமாக இருக்கட்டும்
என்று உத்தரவிட்டு அவர்களை அனுப்பிவிட்டு இரண்டடி எடுத்து வைத்து அள்ளி தனிமையில் நின்றிருந்த இடத்திற்கு வந்து அவளை வெகு அலட்சியமாக தூக்கி தோல் மீது போட்டுக்கொண்டு மாலுமிகள் சென்ற திக்குக்கு நேர் எதிர்புறமாக நடக்கலானான். அவன் நடத்தை ஒவ்வொன்றும் பரம விசித்திரமாக இருந்தது. அள்ளிக்கு வேவு பார்க்க வந்த என்னை பிடித்தவன் ஒன்று மாலுமிகளிடம் என்னை ஒப்படைத்து சிறைக்கு அனுப்ப வேண்டும், அல்லது தானே என்னை கொண்டு சென்று டைபீரியஸிடம் சேர்ப்பிக்க வேண்டும். இரண்டையும் செய்யாமல் எங்கு தூக்கி கொண்டு போகின்றானே என்று நினைத்து பார்த்து விடை கிடைக்காமல் திண்டாடினாள். அவள் எண்ணங்களை பற்றி சிறிதும் கவலைப்படாத யவனர் மரக்கள தலைவன் ஏதோ ஒரு துரும்பை தூக்கி கொண்டு போவது போல அவளை தூக்கி கொண்டு வேகமாக நடையை கட்டினான். மூன்றாம் ஜாமம் நடந்து கொண்டிருந்ததால் பூம்புகாரில் ஜன நடமாட்டமும் இதர அரவங்களும் பெரிதளவு அடங்கிவிட்டாலும் டைபீரியஸின் பலத்த காவல் ஏற்பாடுகளின் காரணமாக யவன வீரர்களின் நடமாட்டம் மட்டும் அதிகமாக இருந்ததன் விளைவாக அவர்களின் பாத குரடுகளின் ஒளி கடற்கரை பிராந்தியத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது. தவிர காவல் வீரர்கள் ஒருவருக்கு ஒருவர் கொடுக்கும் எச்சரிக்கை ஒளி கோட்டைக்கு உள்ளும் புறமும் அடிக்கடி பலமாக எழுந்து கொண்டிருந்தது. டைபீரியஸ் புகாரை ஆக்கிரமித்துக் கொண்ட பிறகு கோட்டையின் அகன்ற சுவர்கள் மீதும் வீரர்களை நடமாட விட்டிருந்ததால் அவர்கள் கையில் ஏந்திய பந்தங்கள் சுவர்கள் மீது நடமாடுவது எரியும் கண்கள் பல புகாரில் இருந்து கடலை கண்காணிப்பது போலும் தோன்றின. யவனர்கள் கூச்சல் அதிகப்பட்டிருந்ததை ஒழிய பரதவர் இல்லங்களில் கேளிக்கையும் கூச்சலும் மருந்துக்கு கூட கேட்காததை கவனித்தள்ளி டைபீரியஸின் இரும்பு பிடியில் புகார் பூரணமாக சிக்கிவிட்டது என்பதை புரிந்து கொண்டாள். அதை நினைத்ததால் அவளை அறியாமல் பெருமூச்சு ஒன்றும் அவளிடமிருந்து வெளிப்பட்டது. ஆனால் அதை உடனே அடக்கிக் கொண்டாள் அல்லி. அதற்கு ஏதாவது மரக்கள தலைவனிடமிருந்து இகழ்ச்சி பேச்சு வரும் என்ற நினைப்பில், ஆனால் அவள் எதிர்பார்த்தபடி இகழ்ச்சி பேச்சு அவனிடமிருந்து வரவில்லை. எச்சரிக்கை பேச்சு வந்தது. இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.